சிறுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி. சக்திவேல் அவர்கள் ஐநா சபையின் அமைப்பும் செயல்பாடும் குறித்து பல தகவல்களை நம்முடன் பகிர உள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
சார் வணக்கம். முனைவர் பி. சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தினமும் சிறப்பான தினம், ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினம் என்று சொல்வார்கள். அதுபோல ஜூன் 23 நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சேவை தினம் என்று ஒரு நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது ஐநாவினுடைய சேவைக்காக, ஐநா இதுவரையும் இந்த மக்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ஐநா எந்த அளவுக்கு தங்களுடைய பங்களிப்பை ஆற்றி வருகின்றார்கள் என்பதை நினைவு கூறுவதற்காக, அங்கீகாரம் செய்வதற்காக இந்த தினமானது கொண்டாடும். இது ஒரு சிறப்பான தினம். இதுவரையும் நாம் பேசிய தலைப்புகள் அனைத்துமே உள்ளூர் சம்பந்தப்பட்டது, சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, இணையத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் பேசணும். நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் நான் காத்திருக்கிறேன் சார்.
நல்லது சார். இப்ப வந்து ஐநா அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட தோற்றம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார், முதல்ல அதை பத்தி சொல்லலாமே.
நிச்சயம் சார். ஏன்னா பண்பலை நேயர்கள் எல்லோருக்கும் இது தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பானது இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்று கூறப்படும். ஆங்கிலத்துல யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ரொம்ப சிம்பிளா வந்து சார் யுஎன்ஓன்னு சொல்லுவாங்க. நீங்க புத்தகத்துல பார்த்தா கூட ஐ புள்ளி நா ஐநா சபை என்று சொல்லக்கூடிய இந்த ஐக்கிய நாடுகளோட சபையானது உருவாக்கப்பட்டது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காலகட்டம். 2வது உலகப் போர், அதற்கு பிறகு நடந்த சமூக பொருளாதார சிக்கல்கள், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அது மட்டும் கிடையாது 2வது உலகப் போர் உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் மிக அதிகம். அது பொருளாதாரம் தாண்டி சமூகம், கலாச்சாரம், மக்களுடைய அன்றாட பிழைப்பு வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியானது 2வது உலகப் போருக்கு பிறகு. ஐநா சபை உருவானதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்காலத்தில் 3வது உலகப் போர் என்ற வரக்கூடாது. அது மட்டும் கிடையாது, 3வது உலகப் போர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சிக்கல்களும் சச்சரவுகளும் சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடாது. அதற்கு அடுத்ததாக ப்ரொமோட்டிங் இன்டர்நேஷனல் பீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வதேச அளவுல வந்து அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் கிடையாது, சர்வதேச அளவில் நாடுகளிடையே நல்ல உறவுகளும் சுமூகமான பரஸ்பர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஐநா சபை. இன்னைக்கு 193 நாடுகளை உள்ளடக்கின இந்த ஐநா சபையானது கடைசியாக சவுத் சூடான், தெற்கு சூடான் ஒரு நாடு ஐநாவில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டது. அடுத்தது 194வது நாடாக ஒரு நாடு வருவதற்காகவும் வாய்ப்புகள் உண்டு. அது வந்தது பிறகு அதை பத்தி நம்ம பேசுவோம். இன்னொன்னு சார், இந்த ஐநா சபை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அல்லது 1வது உலகப் போருக்கு பிறகு உலகம் முழுவதிலும் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவுகள். இந்த பேரழிவுகள் அப்படின்றதுன்னா மில்லியன்ஸ் ஆஃப் த பீப்புள் லாஸ்ட் த லைவ்னு சொல்லுவாங்க. மில்லியன்னா நீங்க லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வாழ்க்கையை இழந்தார்கள், வாழ்வாதாரத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், அவங்களுடைய வீடு வாசல் மற்ற நாடுகளில் அகதிகளாக அவர்கள் சென்றடைவதற்கு இந்த 2வது உலகப் போரும் 1வது உலகப் போரும் காரணமாக அமைந்து விட்டது. இது போன்று எதிர்காலத்தில் ஒரு போர் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி போர் நடப்பதனால் பொதுமக்கள் வந்து பாதிப்புகள் ஏற்பட, அவர்கள் மேல் பாதிப்புகள் நடக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஐநா அமைப்பு. அதுக்கு அடுத்ததாக அல்டிமேட்டா சார், உலகத்துல பார்த்தோம்னா சர்வதேச அளவுல அமைதி என்பது மிக மிக அவசியம். இன்னைக்கு எவ்வளவு பரவாயில்ல சார் 21வது நூற்றாண்டில், ஆனால் 20வது நூற்றாண்டுகள் நாடுகளுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா சார், இது வெரி சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு போர், 2 நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய சச்சரவுகள், சிக்கல்கள் தான் சார் அதிகமாக இருந்தது. இந்த ஐநா சபை வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு பெருமளவில் இந்த போர்கள் என்பது குறைக்கப்பட்டுள்ளது, நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய வன்முறைகள் என்பது குறைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்ன தெரியுமா சார், கூட்டு பாதுகாப்பு. கூட்டு பாதுகாப்பு, ஒரு நாட்டின் மேல் இன்னொரு நாடு போர் தொடுக்க கூடாது. அவ்வாறு போர் தொடுத்தால் அந்த பிரச்சனையை வந்து ஐநாவில் விவாதிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இயலாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்பதற்காக உருவாக்கப்பட்டது சார் இந்த ஐநாவோட அமைப்பு. எல்லாத்துக்குமே நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு சில விஷயத்த சொல்லுகிறேன். என்னோட பண்பலை நேயர்களுக்கு மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக, ஏன்னா இன்னைக்கு சர்வதேச அளவில் எந்த ஒரு போர் ஏற்பட்டால் முதல் இலக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் பெண்கள் அவர்களுடைய மனித உரிமைகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகின்றது. அந்த மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் சார் இந்த ஐநாவுடைய அமைப்பு. இந்த ஐநா உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு சர்வதேச அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதாவது சமுதாயத்தில் மாற்றங்கள், பொருளாதாரத்தில் மாற்றங்கள், கல்வியில் மாற்றங்கள், இது எல்லாமே வந்து சார் இந்த ஐநா அமைப்பு உருவானதுக்கு பின்புதான். இது முக்கியமாக இன்னொரு விஷயம், நம் பண்பலையில் அடிக்கடி நம்ம பேசக்கூடிய விஷயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், போதிய வசதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்ம நிறைய பேசுறோம். இதற்காக ஐநாவுடைய பங்களிப்பு அளப்பரியது. ஐநாவோட பங்களிப்பு என்பதை நம்ம நிச்சயமாக நம்ம மறக்க கூடாது. அது மட்டும் கிடையாது சார், நிறைய ஆராய்ச்சிகள் ஐநா சபையின் மூலமாக ஆராய்ச்சிகள் ஏற்படப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் வந்து நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அவர்கள் அதனுடைய முடிவுகளை செயல்படுத்தி பெண்கள் குழந்தைகள் அதே மாதிரி வந்து படித்த இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக நிறைய பணிகளை ஆற்றிக்கொண்டு வருகின்றார்கள். ஸோ இந்த ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது சார் 1945 இந்த ஐநா சபையானது உருவாக்கப்பட்டது. ஸோ அது தொடர்பாக நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம் சார் வரக்கூடிய நேரங்களில்.
இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட அமைப்பை பத்தி கொஞ்சம் விரிவான வகையில சொன்னீங்க சார், அதே நேரத்துல அதோட பணிகள் என்ன அப்படிங்கறது, அதோட செயல்பாடுகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
நிச்சயம் சார், ஏன்னா ஐநா அப்படின்றது வந்து ஒரு அமைப்பு கிடையாது சார், ஐநாவுக்கு உள்ள பல்வேறு அமைப்புகள் இருக்கு. அதனுடைய கட்டமைப்பு நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா இல்லைன்னா கூட ரொம்ப பிரீஃபா சொல்றேன், சுருக்கமாக சொல்றேன் என்னோட பண்பலை நேர்களுக்கு. என்னன்னா இந்த ஐநா என்பது பல்வேறு கட்டமைப்புகளை உள்ளடக்கின ஒரு அமைப்பு. இப்போ உதாரணமா வந்து சார் ஐநாவில வந்து பொதுச்சபைன்னு ஒரு அவை இருக்கு சார். இந்த பொதுச்சபையில வந்து 193, நான் முதல்ல சொன்ன 193 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அந்த 193 நாடுகளும் அதுல உறுப்பினர்கள். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வாக்கு உரிமை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நாடுகளுக்கிடையே பரஸ்பர உறவுகளை மேற்கொள்வது, அல்லது ஏதேனும் முக்கியமான பிரச்சனைகள், இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் சர்வதேச அளவுல இஸ்ரேல் பாலஸ்தீனம் நடக்குது, சிரியாவோட பிரச்சனைகள் இருக்கு, அதே மாதிரி வளரும் நாடுகளில் லத்தீன் அமெரிக்க நாடுகள், அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஐநாவில் விவாதிக்கப்படுகின்றது, அதுவும் இந்த பொதுச்சபையில் விவாதிக்கப்படுகின்றது. அதுக்கு அடுத்தது சார் பாதுகாப்பு கவுன்சில் ஒன்று இருக்கு சார். பாதுகாப்பு கவுன்சில ஒரு 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 15 உறுப்பினர்கள் வந்து என்ன முக்கியமான பணினா சர்வதேச அளவில் அமைதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இப்பேடு கொட்டாது போர்களை குறைத்து வன்முறைகளை குறைத்து சர்வதேச அளவில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஏதேனும் ஒரு நாட்டில் போர்கள் ஏற்பட்டால் அங்கு அமைதி தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு இருக்கு சார். இது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா சார் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில்னு. இதனே இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா சார், ஒவ்வொரு அமைப்புமே ஒவ்வொரு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக சர்வதேச நீதிமன்றம், நிச்சயமா நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம், நம்ம செய்தித்தாள படிச்சிருப்போம், நம்மளுடைய பண்பலையிலே நம்ம இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் சார். சர்வதேச நீதிமன்றம், அதாவது இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடக்கும் பொழுது அது தொடர்பாக குற்றங்களை விசாரிப்பதற்காகவும் அல்லது சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சர்வதேச நீதிமன்றம் இருக்கு. இது எல்லாத்துக்கு மேல என்னுடைய பண்பலை நேர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அதாவது சர்வதேச தொழிலாளர் அமைப்புன்னு கேள்விப்பட்டிருப்போம், இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தான் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும், ஊதியங்கள், ஊதியத்தில் பாகுபாடு இருக்கக்கூடியது, ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதுவும் ஐநா தொடர்புடைய ஒரு அமைப்பு தான் சார். எல்லாத்துக்கு மேல இப்போ COVID-19 காலகட்டத்துல நம்ம நிறைய கேள்விப்பட்ட விஷயம் உலக சுகாதார அமைப்பு, உலக சுகாதார மையம்னு கேள்விப்பட்டிருப்போம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பணி என்னவென்றால் சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய இது மாதிரி பேரும் இழப்புகள் அல்லது இந்த மாதிரி எடுக்க கொள்ளை நோய்கள் அல்லது இது தொடர்பாக எழக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதற்கு என்ன தீர்வுகள், இதை பத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எச்சரிக்கை நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பத்தி நம்ம பார்த்துருப்போம் சார். அதுக்கு அடுத்ததாக 2020 ஒரு 2-3 இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பங்கானது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு COVID-19 ஒரு வைரஸ் வரப்போகுது, அது இதனுடைய தன்மை என்ன, அது எத்தனை நாடுகளை பாதித்தது, அது எந்த மாதிரியான பாதிப்புகள் உருவாகுது, இது அனைத்து சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்தது எல்லாமே இந்த அமைப்பு தான் சார். அது மட்டும் இல்லாத சார், நிறைய இதனுடைய பணிகள் நம்ம பார்த்துருக்கோம், ஐநாவோட பணிகள். ஒண்ணு வந்து நான் சொன்னா அமைதிக்கானது, அதற்கு அடுத்ததாக மனித உரிமைகள், எல்லாத்துக்கும் மேல வந்து பொருளாதாரம், மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிகளுக்காகவும் இது பணிகள் செய்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நான் முக்கியமாக என்னுடைய நண்பர்களுக்கு தெரிவப்படுத்துவது என்றால், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு கேள்விப்பட்டிருக்குங்க, நீடித்த நிலையான வளர்ச்சி என்று. அந்த நீடித்த நிலையான வளர்ச்சிக்காக இன்று ஐநா தன்னுடைய பெரும் பங்கை ஆற்றிக்கொண்டு வருகின்றது. இது பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா நம்ம பின்னாடி பேசுவோம் சார். நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்றது ரொம்ப எளிமையா நம்ம பேசுவோம் சார். நம்ம
இப்போ அந்த மனித உரிமைகள் இருக்கட்டும், அதே நேரத்துல இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்கட்டும், ஐக்கிய நாட்டோட அந்த பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் இருக்கு சார்?
நம்ம ஐநா சபையை பத்தி பேசும்போது சார், நம்ம நிச்சயமாக ரெண்டு விஷயத்த மறக்க கூடாது. ஒண்ணு வந்து மனித உரிமைகள் பாதுகாப்பு, இரண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நம்ம அடிக்கடி பேசக்கூடியது நம்மளுடைய எஃப்எம்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார். நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மனித உரிமைகளை பத்தி சொல்றேன். என்னன்னா, எல்லோருக்கும் தெரியும் மனித உரிமைகள் அப்படின்றது வந்து சார், ஒரு மனிதன் சுயமரியாதையோடு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை தான் சார் மனித உரிமை. அடிப்படையாக மனிதன் வாழ்வதற்கு வாழ்வாதத்திற்கு தேவைப்படக்கூடியதான் சார் நம்ம மனித உரிமைகள் என்று சொல்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும், இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக 1948 உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் என்று உருவாக்கப்பட்டது. இந்த பிரகடனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சர்வதேச அளவுல இந்த மனித உரிமைகளுக்கு இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு ஐநா சபை மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த UDHR சொல்லக்கூடிய உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்துல என்னென்ன விஷயத்த சொன்னாங்களோ அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்த்தோம்னா எல்லா விதமான உரிமைகளும் இதில் கூறப்பட்டுள்ளது சார். அதுக்கு அடுத்ததாக சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள்னு கேள்விப்பட்டிருக்கு. அந்த சிவில் அரசியல் உரிமைகளை வந்து பாதுகாப்பதற்காகவும் ஒரு உடன்படிக்கை ஐநாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றோம் அப்படின்னா சார், இதன் அடிப்படையில் தான் சார் நம்மளுடைய உரிமைகளானது இன்றைக்கு பாதுகாக்கப்படுகின்றது. இப்ப நம்மளோட பிள்ளைகள், நம்மளுடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்கின்றார்கள், அங்கு செல்லக்கூடியவர்களுடைய உரிமைகளானதும் பாதுகாப்பது இந்த மாதிரியான உடன்படிக்கை மூலமாக தான். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது சார், 1979 பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான அல்லது எந்த வடிவத்திலும் வன்முறைகளோ அல்லது வேறுபாடு இருக்கக்கூடாது, அவர்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டுவதற்காக ஒரு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள், ஏன்னா குழந்தைகளோட உரிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1989 குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு உடன்படிக்கையானது உருவாக்கப்பட்டது. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 2006 ஐநாவோட முயற்சியின் அடிப்படையில் மனித உரிமை கவுன்சில் என்று உருவாக்கப்பட்டது. இப்போ உதாரணமா வந்து ஒரு உள்நாட்டு போர்ல மக்கள் அகதிகளாக மற்ற நாடுகளுக்கு செல்லும் போது அவர்களுக்கு ஏதேனும் மனித உரிமைகள் மீறப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகளை விசாரிப்பதற்காகவும் சர்வதேச அளவில் ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனித உரிமை தொடர்பான விஷயத்தை பத்தி சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக எந்த அளவுக்கு இந்த மனித உரிமை நமக்கு முக்கியமோ, அதே மாதிரி சர்வதேச அளவுல வந்து சுற்றுச்சூழல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது என்றால் நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய உடல் அனைத்துமே இங்க பாதிக்கப்படுகின்றது. சோ அதை வந்து முக்கியத்துவத்தை உணர்ந்து ஐநாவானது இன்றைக்கும் சர்வதேச அளவுல சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய வெப்பநிலை என்பது 2 degrees குறைக்கணும். ஏன் வந்து சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருப்பது நம்ம புதுக்கோட்டையோ அல்லது காரைக்குடியோ அல்லது திருச்சியில சிதம்பரத்துல இருக்கும், இந்த மாதிரி வந்து நம்ம வெப்பநிலை உயரும் போது நம்மளோட உடல் நலன் மட்டும் பாதிப்பது கிடையாது, இங்கு வேளாண் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள், வேளாண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தினுடைய உற்பத்தியும் பாதிக்கப்படும். அது மட்டும் கிடையாது சார், இது டைரக்டா வந்து நம்மளோட குழந்தைகளும் நம்ம வயதான பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்றதுலது நம்மளுடைய ஐநா சமயம். அது எல்லாத்தோட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா சார், சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பேரிடர்கள், டிசாஸ்டர்னு கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பேரிடர்கள் ஏற்படாமல் அல்லது பேரிடர்கள் ஏற்பட போகின்றது என்று அதற்கான வார்னிங் கொடுக்கறது, எச்சரிக்கை கொடுப்பது, அவ்வாறு வந்ததென்றால் எப்படி நான் நம்மளை பாதுகாப்பது, இது போன்ற நிறைய சுற்றுச்சூழல் திட்டம் நம்மளுடைய ஐநாவுடைய முக்கியமான பங்களிப்பு சார். இது எல்லாத்துக்கு மேல நிச்சயமாக நம்ம நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீடித்த அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீடித்த வளர்ச்சி இலக்குகள். இது உண்மையான நான் என்னோட வகுப்புல கூட மாணவர்கிட்ட சொல்லுவேன், இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வைத்து கொண்டு 100 PhD நம்ம பண்ணலாம் சார், டாக்டரேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு விஷயங்கள் அதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய மீனவர்கள் இருக்காங்க, நம்மளுடைய கடற்கரை இருக்கின்றது, நம்மளுடைய குளம் ஏரி இருக்கின்ற அதை தொடர்பாக நிறைய மக்கள்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து அதை நம்பிதான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு சார். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக நிறைய முயற்சிகள், நிறைய உடன்படிக்கைகள் ஐநாவின் மூலமாக கொண்டு வரப்பட்டு வருது. இப்ப நம்ம நினைக்கிறோம் ஏதோ கடல் அப்படின்றது கடல் சார்ந்த மக்கள் தான் அதை பத்தி கவலைப்படணும்னு நினைக்கிறான், நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன்னா கடல் ஏற்படக்கூடிய மாற்றம், சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய மாற்றமானது ஒவ்வொருவருடைய உடல் நலம், மனநலம் அனைத்துமே பாதிக்கின்றது. அதனால இந்த என்வரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும், அது தொடர்பாக நிறைய திட்டங்கள், நிறைய ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கின்றார்கள். அந்த ஆராய்ச்சி மட்டும் கிடையாது சார், ஒரு அவேர்னஸ். ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஐநா சபையோ அல்லது ஐக்கிய நாடுகளோ முயற்சிகள் மேற்கொண்டாலும் இன்னைக்கும் அன்பார்ச்சுனேட்டி அதனுடைய அவேர்னஸ் அப்படின்றது நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மி தான் சார். ஸோ அந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நம்ம ஐநா சபை மேற்கொண்டுள்ளது சார். ஸோ இது நிச்சயமாக நம்ம ரெண்டு விஷயத்த நம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும், மனித உரிமைகள், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஐநாவினுடைய முயற்சிகள் சார்.
இப்ப இளைஞர்களோட முன்னேற்றத்திற்கு ஐக்கிய நாடோட பங்கு எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வாய்ந்த விஷயமா இருக்கு, அதே நேரத்துல ஐநா சபையோட சாதனைகள் எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
நிச்சயம் சார், இப்போ குடும்பத்தினுடைய பொருளாதாரம் என்பது குடும்ப தலைவன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயது வந்த ஆண் பெண் இவர்களை சார்ந்து இருக்கின்றது யாரும் மறுக்க முடியாது. இந்த COVID-19 காலகட்டத்துல பாத்திருப்பீங்க, ஒரு குடும்பத்தோட பொருளாதாரம், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டியவர்கள் நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய பெண்கள், இது வந்து நம்ம மறுக்க முடியாது சார். இப்ப இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக நம்ம என்ன செய்ய போறோம், இதற்காக ஐநாவில் ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சார். அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா UN யூத் ஸ்ட்ராட்டஜி 2030 சொல்றாங்க. 2030 இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படித்த பட்டதாரி இளைஞர்கள் அல்லது இந்த 18-25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உரிமையானது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க, அரசியல் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் மட்டும் கிடையாது, சமுதாயத்திலும் அவர்கள் பங்கேற்பதற்கு நம்ம என்ன செய்யணும். சரி, எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது நம்மளுடைய இளைஞர்களுடைய உடல் நலம், மனநலத்தை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம். மிகப்பெரிய ஒரு சவால் இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த இளைஞர்களுடைய மனநலத்தை எப்படி பாதுகாப்பது, அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சார். ஏன்னா நிறைய இன்னைக்கு நம்ம வந்து அவர்களை வழித்தவறு நடப்பதற்கு அல்லது சமுதாயத்தில் அவர்கள் தவறான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவர்களை அந்த வழியில் செல்லாமல் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமானது. கல்வி என்பது கொடுக்கப்பட வேண்டியது. இப்ப நம்மளாம் எவ்வளவு பரவாயில்ல, தமிழ்நாடு மிக மிக வளர்ச்சியடைஞ்ச ஒரு மாநிலமாக இருக்கின்றது கல்வியை பொறுத்தவரை. ஆனால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அல்லது வளரும் நாடுகளில் பாத்தீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் அடிப்படையான கல்விகள் கூட நம்மளுடைய இளைஞர்களுக்கும் நம்மளுடைய பெண்களுக்கும் கிடைப்பது கிடையாது சார். சோ அதுக்கு வந்து என்ன செய்யலாம், அதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து தொடர்ந்து வேலைவாய்ப்புகள். அரசு வேலைவாய்ப்பை ஏன் பல பேர் விரும்புறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, வேலை என்பது நிச்சயம், ஊதியம் என்பது நிச்சயம். ஆனா இதுவே வந்து தனியார் துறையிலோ அல்லது வந்து முறைசாரா தொழில் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நிலையான ஊதியம் கிடையாது, தொடர்ந்து ஊதியம் கிடைப்பது கிடையாது சார். ஆனா அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐநாவில இந்த மாதிரி இளைஞர்களுக்கு, இளைஞர்கள்னு சொன்னோம்னா பெண் ஆண் ரெண்டு பேரும் உள்ளடக்கினதை தவறா நினைக்க வேண்டாம், இவங்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும், ஊதியம் கிடைக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது சார், அவங்களுடைய ஹெல்த், சுகாதாரம் என்பது மிக மிக முக்கியம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து சமமான ஊதியம், சமமான கல்வி, சமமான வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களுடைய உரிமைகளானது பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த இளைஞர்களுக்கு நம்ம என்ன செய்யலான்றது வந்து ஐநா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை உருவாக்கணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வு மட்டும் கிடையாது, அவர்கள் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட கடமைகளை அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். சரி, எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள், நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பயங்கரவாதம், தீவிரவாதம், எது எடுத்து பார்த்தாலும் இந்த இளைஞர்களை சரியாக வழி நடத்தாதது ஒரு முக்கியமான காரணம்னு ஐநா சொல்றாங்க. அதனால அது ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன சொல்றாங்க, அந்த இளைஞர்கள் என்பது வழிநடத்தி அவங்களை வந்து ஃபோக்கஸ், அவங்க கவனத்தை வந்து சிதற விடாமல் அவங்களுக்கு கல்வியும் கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை நாம் வந்து சரியாக திட்டமிட்டோம் என்றால் பெரும்பான்மையான பிரச்சனைகள் குறைந்திருந்தாங்க. ஒன்னு ரொம்ப சிம்பிளா சொல்ற, உங்களுக்கு புரியற மாதிரி, உங்க கிராமத்திலோ அல்லது உங்க மாநிலத்திலோ மாவட்டத்துல நடக்கக்கூடிய பல்வேறு சமூக விரோத செயல்களுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வேலை இல்லாத பட்டதாரிகள்னு நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வேலையில்லா தன்மையை வந்து குறைக்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிருக்காங்க சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து, கல்வி என்பது சார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் கல்வி கிடையாதுங்க, கல்வி தொடர்ந்து கிடைக்கணும். இட் இஸ் அ லைஃப் லாங் எஜுகேஷன் சொல்லுவாங்க. கல்வி என்பது ஏதோ 10வது வரை படித்தா போதும் அப்படி கிடையாது. அவர்களுக்கு வந்து நீங்கள் உயர்கல்வி கிடைப்பதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளலாம், அது எல்லாத்துக்கு மேலே இந்த இளைஞர்கள் என்ன மாதிரியான சவால்கள், எதிர்காலத்தில் அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகின்றார்கள், அந்த சேலஞ்சஸை முதல்ல அவங்களுக்கு உருவாக்கணும். நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் சார், இந்த பண்பலையில ஒரு தேர்வு வருது அல்லது ஒரு ஒரு போட்டி தேர்வு வருது அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கு, கேள்விகள் எப்படி கேட்பார்கள், வேலையில எவ்வளவு பேர் போட்டி எடுக்கின்றார்கள், ஒரு பதவிக்கு எத்தனை பேர் பரிச்சு எழுதுறாங்க, இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நம்ம பசங்க கிட்ட நம்மளுடைய பிள்ளைகள் கிட்ட இல்ல. இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதிகப்படுத்தவிட விழிப்புணர்ச்சியை அதிகப்படுத்தணும். அதுக்காக வந்து நிறைய முயற்சிகள் சர்வதேச அளவுல ஐநா சபை பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய திட்டமானது சார் நம்மளுடைய இந்தியாவிலும் சரி நம்மளுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டிலையும் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க சார். ஸோ இது சம்பந்தமா நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டோம். ஒரே ஒரு விஷயம், இந்த இளைஞர்களை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு யூத் ரிப்போர்ட்னு ஒன்று ஐநா தயாரிச்சிருக்காங்க. தயாரித்து ஒவ்வொரு ஆண்டுகளும் கொடுக்குறாங்க என்னன்னா என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய இளைஞர்களுக்கு, அதே மாதிரி எந்த மாதிரியான சவால்கள் நம்மளுடைய இளைஞர்கள் எதிர்காலத்துல ஃபேஸ் பண்ண போறாங்க அல்லது கடந்த காலத்துல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான ஒரு புரிதல், இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஐநாவினுடைய மிக முக்கியமான பங்கு. அதன் மூலமாக நம்மளை நாம் தயார்படுத்திக்கலாம் சார், எதிர்காலத்துல எப்படி இருக்கும், ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது படிச்சுக்கிட்டோம், இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னோட பண்பலை நேயர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இதனுடைய பெண்கள் அனைவருமே எதிர்காலத்துல எப்படி சவால்கள் வரும், அந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிச்சயம் அவசியமா நம்ம தெரிந்து கொள்ளலாம் சார். அதுக்கு ஐநாவினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது சார்.
சார், இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஐநா சபையோட அமைப்பு இருக்கு, இப்போ அதுக்கு அந்த அளவுக்கு இன்றியமையாததாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன ஒரு காரணங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
நிச்சயம் சார், இப்போ கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது மாணவன் கேட்பாங்க சார், இந்த அமைப்பு தேவையா சார், இதுக்கு இவ்வளவு பட்ஜெட், இத்தனை கோடி ரூபா பணத்தை வந்து நம்ம வந்து செலவு பண்ணணுமா, இதுக்கு தேர்தல் நடத்தணுமா சார், நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க மாணவர்கள் மாணவிகள். அப்ப கேள்வி கேட்கும்போது நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தம்பி 1945 பிறகு சின்ன சின்ன போர்கள், சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கலாம் சர்வதேச அளவில், அது நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லுவோம் நம்ம, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி, இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் போர், இந்த மாதிரி சின்ன சின்ன போர்கள் தான் நடந்திருக்கு சர்வதேச அளவில். ஆனால் மிகப்பெரிய ஒரு உலக போர் என்பது 3வது உலக போர் வரவே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபை, அது நம்ம மறந்துவிடக்கூடாது. இப்போ என்னைக்குமே சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் ஒரு சில விமர்சனங்கள் உண்டு. ஆனால் விமர்சனங்களை ஒதுக்கி தள்ளிட்டு என்ன ஆக்கப்பூர்வமாக செய்துட்டு இருக்கிறாங்க, எதிர்காலத்தில் இருந்த வந்து ஐக்கிய நாடுகள் சபை என்பது அவசியம் தேவையா, இது தொடர வேண்டுமா என்பதற்கு பல்வேறு ஆர்குமெண்ட் இருக்கு. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பொது சேவை தினம் நம்ம கொண்டாடுறோம் பாருங்க, அந்த பொது சேவை தினத்தை கொண்டாடுவதற்கு முக்கியமான வந்து பங்களிப்பு ஐநாவினுடைய பங்களிப்பு உண்டு சார். ஒரு விஷயம் இன்னைக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய உரையாடல்கள், ரெண்டு நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பரஸ்பர பேச்சுவார்த்தை சார். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும், பேச்சுவார்த்தை இல்லாத போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுது. சோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஐநா சபை என்பது தொடர வேண்டும் என்பதற்காக. அதுக்கு அடுத்ததாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள மக்களுக்கு நிவாரண பொருட்கள், நம்மெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சொர்க்கம் இந்தியா, தமிழ்நாடு வந்து மிக மிக சொர்க்கம். ஏனென்றால் சிரியாவில் போய் பாருங்க, நம்ம பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேல் அல்லது சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஈவன் லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் போய் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் அடிப்படையான கல்வி கிடையாது, தொடர்ந்து அவர்களுக்கு வந்து மின்சாரம் கிடையாது, உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, அவர்களோட வீடு நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஓரளவுக்கு அவர்களுக்கு நிவாரணங்களை கொடுப்பது நம்மளுடைய ஐநா சபை தான் சார். நம்ம வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருப்போம், உலக உணவு திட்டம்னு சொல்லி அந்த வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம்ல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு வேளையாய் உணவுகளாச்சும் கிடைக்குது சார். இது வந்து முக்கியமான காரணம் ஐநாவுடைய பங்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த அகதிகள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அகதிகள்னா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் அடைபவர்கள், உள்நாட்டு போரின் விளைவாக அல்லது ஏதேனும் ஒரு கழகத்தின் விளைவாக பக்கத்து நாடுகளுக்கு போய் தஞ்சம் அடையிறாங்கல்ல சார், அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுவதற்கு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த ஐநா சபையானது ரொம்ப ரொம்ப தேவை சார். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மெடிக்கல் கேர் சார். நிறைய பிள்ளைகள் நம்ம வந்து ஊட்டச்சத்து உள்ள பிள்ளைகள் நம்ம ஊர்ல அதிகம் சார். நீங்க ஆப்பிரிக்காவில் போனீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைவான நியூட்ரிஷியஸ் லெவல் கம்மியான பிள்ளைகள் நிறைய பேர் பிறக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ஊட்டச்சத்து உடைய பொருட்களை கொடுப்பதற்கும் இந்த ஐநாவினுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பணி. அதுக்கு அடுத்ததாக COVID-19 காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் இன்க்ளூடிங் நம்மளோட பாராசிட்டமால் அல்லது ரெம்டெசிவிர் மாத்திரை நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேக்சின் இருக்கு பாருங்க சார், இது அனைத்துமே உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இதை கோஆர்டினேட் பண்ணது நம்மளுடைய ஐநா அமைப்பு சார். எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரக்கூடாது, ஒருவேளை வந்தால் அந்த சிக்கல்களை கையாள்வதற்கு நமக்கு ஒரு அமைப்பு தேவை சார். அதுக்கு அடுத்ததாக நாம் திரும்ப திரும்ப பேசுறது மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் சார். அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம மக்கள் அனைவருமே ஒரு ஒரு டீசென்டான ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு திட்டங்கள் தேவை. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நம்மளுடைய அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அது நம்ம ஐநாவுடைய பங்கு மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக சார் கொடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வறுமையில் பிறப்பது கொடியும் வறுமையில் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கொடியதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பாவத்தையும் சரி சமுதாயத்தில் நிலவக்கூடிய இன்இக்வாலிட்டி கேட்டிருப்போம் சமத்துவம் இன்மை இது எல்லாம் குறைவதற்கு ஐநாவுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு சார். அந்த வகையில பார்த்தோம் நம்ம ஐநா என்பது இன்னைக்கு தேவைதான் சார். அதுக்கு அடுத்ததாக முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால் எதிர்காலத்தில் எந்த ஒரு போர் ஏற்படக்கூடாது அல்லது மூன்றாவது உலக போர் ஏற்படக்கூடாது. ஏன்னா ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும், இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு நம்மளால கணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இதனுடைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வராமல் தடுப்பதற்காக இன்றைக்கும் ஐநாவுடைய பங்கு என்றது நம்ம மறக்க முடியாது. அது எல்லாத்துக்கு மேல ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய குழந்தைகள் இவங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பெண்களோட வளர்ச்சிக்காகவும் நிச்சயம் நம்ம ஐநாவினுடைய பங்கு மறக்க முடியாது. இந்த நான் சொன்ன தெரியுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீடித்த வளர்ச்சி இலக்குகள், அந்த ஒவ்வொரு நீடித்த வளர்ச்சி இலக்குகளிலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெண்கள் குழந்தைகள் அவங்களுடைய மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றது சார். கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பம், உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில ICTன்னு சொல்லுவோம் நம்ம, இந்த தகவல் தொழில்நுட்பத்துல நல்ல சிறப்பான ஒரு நாடு சார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்பது உலகம் முழுவதும் மற்ற நாடுகளுக்கும் சென்றடைய வேண்டும், இது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும், இதுக்காக புது புது விஷயங்கள் புது புது திட்டங்கள் ஐநாவில் உருவாக்கப்பட்டு வருகின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றுச்சூழல் மனித உரிமை சர்வதேச அமைதி கூட்டு பாதுகாப்பு சமூக பொருளாதார வளர்ச்சி சார் மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளே அல்லது பெரும்பான்மையான நாடுகளை உள்ளடக்கின ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சார்.
இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட அமைப்பும் பற்றியும் அதே நேரத்தில் அதற்கான பணிகள் என்னென்ன, மனித உரிமைகளாகட்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் குறிப்பாக இளைஞர்களோட அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து ஐநாடு சபை வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மேலும் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியதற்கு புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நல்ல வாய்ப்பு சார், நல்ல வாய்ப்பு. அருமையான விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேர் மறந்த விஷயம் சார். இந்த ஐநா பொதுச்சேவை தினம் என்பது நிறைய பேருக்கு மறந்த விஷயம், அறியாத விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். நம்ம என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா இது ஒரு பொது அறிவுன்னு கூட வச்சுக்கலாம், இதை பத்தி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார், இந்த தலைப்பானது UPSன்னு சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய IAS IPS எக்ஸாமினேஷன்ல இந்த டாபிக் உண்டு. இது டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய மாநில அளவில் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுல இந்த தலைப்பு உண்டு சார். பரீட்சை எழுதுறோம், கண்டிப்பா அது படிச்சுதான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தினம், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அமைப்பை பற்றி பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய ஐநா சபையின் அமைப்பும் செயல்பாடும் குறித்து கேட்டோம். உடன் உரையாற்றியவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.